நாடாளுமன்றத்தில் அரசு முன்வைக்கும் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் தொடர்பிலான புதிய சட்ட முன்வடிவில் குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டனுக்கு மேலதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன்படி ட்ரைபியூனல் எனப்படும் தீர்ப்பாயத்தின் முடிவுடன் உடன்படவில்லையாயின் அந்த முடிவினை மாற்றியமைக்கும் அதிகாரம் குடிவரவு அமைச்சருக்கு வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே சில விசா விடயங்களில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல்ஸ் ட்ரைபியூனலின் முடிவினை மாற்றியமைக்கும் அதிகாரம் அமைச்சர் பீட்டர் டட்டனுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வதிகாரம் குடியுரிமை விவகாரத்திலும் வழங்கப்பட உள்ளது. குறித்த சட்ட முன்வடிவு நாடாளுமன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டு செனட் அவையின் ஒப்புதலை பெற வேண்டிய பின்னணியில் இப்படியான அதிகாரம் தமக்கு வழங்கப்பட வேண்டியது அவசியம் என குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறினார்.
Frankly, I think it reflects the modern situation that we face. It also reflects community expectation. So at the moment, and for a long period, there has been a power within the Migration Act for the Minister of the Day to substitute a decision of the Administrative Appeals Tribunal in relation to visa holders. But there has been an anomaly where that can't be the case where somebody has appealed against a rejection of their citizenship application.
பெர்மனன்ட் ரெசிடென்சி எனப்படும் நிரந்தர வதிவிட உரிமை பெற்ற பின்னர் ஒரு ஆண்டு நாட்டில் வாழ்ந்தால் அவர்கள் குடியுரிமை பெற தகுதி பெறுவர் எனும் தற்போதைய நிபந்தனையை மாற்றி ஒருவர் வதிவிட உரிமையுடன் 4 ஆண்டுகள் நாட்டில் வாழ்ந்திருந்தால் மட்டுமே குடியுரிமை பெற முடியும் என்பதுடன் ஆங்கில புலமையை நிரூபித்தல், பிற சமூகத்தோடு இணைந்து வாழ பழகியிருத்தல், ஆஸ்திரேலிய வெளுமியங்களை ஏற்றல் போன்ற பல புதிய நிபந்தனைகள் தற்போது அரசு முன்வைக்கும் குடியுரிமை சட்ட முன்வடிவில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் அரசு முன்வைக்கும் இந்த சட்ட முன்வடிவை கிரீன்ஸ் கட்சியின் செனட்டர் சேரா ஹான்சன் யங் இவ்வாறு விமர்சித்தார்.
I think this is just more dog whistling though on xenophobia from a xenophobic minister. If he's serious about giving people the opportunity to become citizens, then he'd be supporting language classes in a much more profound way for new migrants. He'd be ensuring that all of those poor refugee kids that we had locked up in detention for years and years are now getting the best language training possible so that they can become wonderful Australians.
2017 மகாராணியின் பிறந்த நாள் விருதுகளுக்கென சுமார் 891 ஆஸ்திரேலியர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பிரபல அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் சமூக தொண்டர்கள் உட்பட சப்தமில்லா சாதனையாளர்கள் பலர் இந்த விருதுக்குரிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். விருது பெறும் நபர்களில் SBS தலைமை நிர்வாக இயக்குநர் மைக்கேல் இபேட், இந்திய பின்னணி கொண்ட ஆராய்ச்சியாளர் ராஜீவ் கண்ணா, நடிகை கேட் பிளான்செட், குவாண்டஸ் நிறுவன தலைவர் அலன் ஜாய், பேராசிரியர் முகமது காட்ரா உட்பட பலர் அடங்குகின்றனர். இந்த விருதை பெறுவதில் தாம் அதிகம் பெருமைப்படுவதாக பேராசிரியர் முகமது காட்ரா கூறினார்.
To be honored and to be recognized by one's country is a great thing indeed. I hope that this award will inspire migrants, especially those of Muslim origin, to realize that this is a country of opportunity. It's a country that rewards hard work and rewards loyalty.
சிட்னியிலிருந்து சீனாவின் ஷாங்காய்க்கு புறப்பட்ட விமானத்தின் இயந்திரத்தில் பாரிய துளை அவதானிக்கப்பட்டதை அடுத்து அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானத்தின் இயந்திரத்திலேயே இந்த துளை அவதானிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு இல்லை எனவும் எதனால் இத்துளை ஏற்பட்டது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் சிட்னி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த விமானத்தில் பயணம் செய்த ஒருவர் சம்பவத்தை இவ்வாறு விவரித்தார்.
Right after takeoff, a big bang, and I was actually sitting on the row where the over the wing, and basically just a huge amount of noise for about the first 3 or 4 minutes of the flight in the air, and then it eased up a little bit, and then we probably went for about another 20 minutes or so, and then the mechanical people obviously thought it wasn't changing and it wasn't adjusting.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். சமூக ஊடகங்கள் வழியாக தீவிரவாதம் பரவுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இத்தகைய சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எந்த வகையில் அரசுடன் ஒத்துழைக்க முடியும் என்பது குறித்து விரைவில் நடைபெறவிருக்கும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன், கனடா மற்றும் நியூசிலாந்து எனும் 5 நாடுகளின் ரகசிய பரிமாற்றம் தொடர்பான கூட்டத்தில் ஆராயப்படும் என்று நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் அட்டர்னி ஜெனரல் ஜார்ஜ் பிராண்டிஸ் ஸ்கை நியூஸிடம் கூறினார்.
A power is only exercised under warrant as opposed to a power that resides without the requirement for a warrant in law enforcement and intelligence will always be a part of this discussion, and that's one of the issues that will be on the table at Five Eyes in Ottawa in a fortnight's time.
ஆனால் அரசு முன்னெடுக்க திட்டமிடும் நடவடிக்கை தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக கிரீன்ஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அடம் பேண்ட் ABCயிடம் கூறினார்.
The idea that somehow by treating everyone as a suspect and saying that no longer are you able to have secure communications with someone else, no longer can you talk confidentially, that everything is potentially going to be open to the government is again very, very worrying. And you have to ask whether or not responding to every threat of terror by taking away liberties and by giving the government increasing power over people's lives is really the right way to go, and I don't think it is.
கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் யமனில் உள்ள பல மில்லியன் மக்கள் பட்டினியால் அவதிப்படுகின்றமை குறித்து பெரும்பாலான ஆஸ்திரேலியர்களுக்கு எதுவும் தெரியாமல் இருப்பதாக புதிய ஆய்வு முடிவு ஒன்று சொல்கிறது. கேரிட்டாஸ் ஆஸ்திரேலியாவால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்விலேயே இது தெரிய வந்துள்ளது. இப்படியாக மக்கள் பட்டினியால் வாடுவது தெரிந்திருந்தால் தாம் நிச்சயம் நன்கொடைகளை வழங்கியிருப்போம் என குறித்த ஆய்வில் பங்கேற்றவர்களில் கால்வாசி பேர் தெரிவித்துள்ளனர். உலகெங்கும் பல மில்லியன் மக்கள் பட்டினியால் வாடுகின்ற விடயமானது கவனிக்க தவறப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டதென கேரிட்டாஸின் தலைமை அதிகாரி போல் ஓ கோக்லன் ABCயிடம் தெரிவித்தார்.
I think it's because Donald Trump, North Korea, terrorism, all these other issues have been there over the last 3 or 4 months. The UN Secretary General visited Somalia, for example, in March, just a couple of months ago, and he was shocked to see the scale of the crisis. In fact, he said at that time that they had assessed it was the worst humanitarian crisis since the Second World War. That's 70 years. Mm. And yet, in a way, the mainstream media just hasn't been focusing attention on it.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகின்றது.